வாழ்கவே அம்மா. இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுக்கு வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு வாழ்வோடு நின்றதாமோ பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ. மகாத்மா காந்தியினுடைய 142வது பிறந்தநாள் விழாவிற்கு சிறப்புரையாக வருகை வந்திருக்கின்ற டாக்டர் பாலமுத்தாண்ணா அவர்களே, இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடந்து தர வந்திருக்கிற திருவாளர் கோதாவர் அவர்களே, என் குடும்பியிருக்கின்ற பெரியவர்களே, தோழர்களே, அகில இந்திய வான நிலையத்திலிருந்து இதற்கு உறுப்பினராக வந்திருக்கிற என்னுடைய நிலைய பணி இல்லை, ஏழைய வேலை இல்லை, இந்த கூட்டத்தை செலுத்திய நிலையம் இருக்கிற அங்கிருக்கிற மிகப்பெரிய காந்தியவாதிகளான கண்ணகன் நச்சாமூர்த்தி அவர்களே, நடராஜன் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருகிற மிகுந்த மகிழ்ச்சியோடும் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வானொலி கேட்கிற பழக்கம் இருந்தால் கண்ணகன் தட்சிணாமூர்த்தி பெயர் தெரியாமல் இருக்காது. மகாத்மா காந்தியுடைய சுயம்பெயரை இருந்தவர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளியும் படிக்கிறவர் அவர்தான். அதை போல பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறவர்கள் அவர்கள் இருவரும் வந்தது இந்த விழாவிற்கு சிறப்பு செய்கிறது என்பதை இது உண்மை பெரும் முயற்சி இல்லை. நம்முடைய காலத்தில் எந்த வேலை செய்தாலும் விருப்பம் இல்லாமையும் செய்கிறார்கள். கல்லூரி பேராசிரியர்களை போய் கேட்டால் இது என்ன இழந்தான், வழக்கறிஞர் வேலை காலம்னா இது என்ன வேலைங்கிறான், பெரிய பொறுப்பேற்பது இது என்ன வேலைங்கிறான், நம்முடைய நாட்டினுடைய உரிமை என்ன என்றால்
காந்தியை மக்களிடம் கொண்டு போய் மீண்டும் சேர்ப்பதுதான் இன்றைக்கு இருக்கிற முக்கியமான தேவை. பாதமுத்து அண்ணா அவர்கள், நான் வந்து காந்தியை படிச்சுட்டு பேசுறவர், அவர் காந்தியை வாழ்கிறவர். இது அவரை வச்சுக்கிட்டா முகமனுக்கு சொல்லலை. அவர் ஓய்வு பெற்ற பேர ஒரு ஆசிரியர், டாக்டரேட் வாங்கினவர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், தன்னுடைய கிராமத்தில் வாழ்கிறார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தன்னுடைய கிராமத்தில் விவசாயம் பண்ணுறார். அங்கிருந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். நேற்று முந்தான நாள் தான் நான் கேட்டேன், ஒரு 3 நாட்களுக்கு முன்னால். இது வேறொருவரை நான் நிச்சயித்திருந்தேன், அவருடைய மாணவரை. அவரால் வர முடியாமல் போயிட்டு அவருக்கு கண் பொறை அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இப்போ தான் வெளியே வர்றார். அவர் சர்வோதய இதழில் எழுதுகிற கட்டுரைகளில் பாமரன் என்று எழுதுவார். பட் இஸ் ஏ கிரேட் இன்டலெக்சுவல். அவரை பற்றி ஒரு மலர் போட்டாங்க. அந்த மலரில் மாரியப்பா ஒரு கட்டுரைக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறார், கிராமத்து அறிவுஜீவின்னு. எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் பாரிஸ்டராக படித்து விட்டு தன்னை ஒரு உழவன் என்று சொல்லி கொண்டாரோ, உழவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாரோ, அப்படியே இப்பொழுதும் பாதமுத்து அண்ணா அவர்கள் ஒரு ஆசிரியராக இன்டலெக்சுவலாக இருந்து கொண்டு விவசாயியின் வாழ்க்கையை அவருடைய கிராமத்திலிருந்து வாழ்ந்து காட்டுகிறார். காந்தியை பேசுவதில்லை, அவர் செயல்படுத்துகிறார். ஹி லிவ்ஸ் காந்தி. அவருக்கு என்ன அங்கேருந்து இங்கே வந்து பேசணும்னு கூட. இன்றைக்கு காந்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது இந்த மக்களை காப்பார். அவருக்கு புகழ் சேர்ப்பதெல்லாம் நம்முடைய வேலை. மகாத்மா காந்திக்கு புகழ் சேர்க்கிறது நம்ம வேலை இல்லை. இந்தியா மட்டும், இந்திய மக்களை மட்டும் நம்பி காந்திய தத்துவம் இருந்திருக்குமானால் இந்நேரம் காந்தியே இல்லாமல் போயிருப்பார். பெரிய வேடிக்கை என்ன என்றால், காந்தி உலகத்துக்கு போயிட்டார். உலகத்தின் மூலாமூலைகளில் காந்திக்கு சிலை இருக்கின்றது. இன்னைக்கு இன்றுள்ள ஒரு கட்டுரை வந்திருக்கு, லாட்டின் அமெரிக்காவில் காந்தி எப்படி இருக்கிறார் என்று காட்டி, ஒரு நாட்டில் தொடர்ச்சியாக இருக்கிற நூல் நிலையங்களுக்கு ஒரு செயின் ஆஃப் லைப்ரரிஸ், அதுக்கு பெயர் காந்தி பெற வச்சிருக்காங்க. நம்முடைய தோழர்கள் எல்லாம் இளைஞர்கள் சேக்கு வர பணியம் போட்டு போகிறான். அதில் ஒரு செய்தி வந்திருக்கு, ஒரு முறை சேக்கு வேறா நேருவனுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா படிச்சிருக்கிறார். அது அனோட்டேட்டட் வெர்ஷனாக வச்சுருந்தாராம். அதனுடைய இம்பேக்டு, ஒரு நாள் அவர் மகாத்மா காந்தியை போல துணியை போத்திக்கிட்டு வந்தார் சேக்கு வர. காந்தி அவரை பாதித்தார். ஆனால் நம்ம ஊருக்காரன் காந்தியை தூக்கி எடுத்துட்டு அவரை வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் காந்தியை நினைக்க வேண்டும், நாம் ஏன் இந்த விழா கொண்டாடணும் என்றால், இந்தியாவினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அதையும் தாண்டி மனித குலத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு மகாத்மா தான். வேறு கதி இல்லை. இட் இஸ் நோ கோ. அட்லாண்டாவிலே அமெரிக்க நீக்கிரோக்களுடைய விடுதலைக்காக போராடிய மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களுடைய நினைவிடம் இருக்கிறது. அவர் பிறந்த ஊர் நினைவிடம் இருப்பது அட்லாண்டாவில் மார்ட்டின் லூத்தர் கிங்குக்கு. அந்த நினைவிடத்தில் ஒரே ஒரு சிலை இருக்கிறது, அது மகாத்மாவுக்கு. இந்தியாவில் எங்கேயுமே அப்படி சிலை இல்லையா, மாரியப்பா சார் சொன்னார். அவ்வளோ பெரிய சிலையை வச்சுருக்கோம். லூத்தர் கிங்க்கு சிலை கிடையாது, ஒரு அடையாள சின்னம் தான். மார்ட்டின் லூத்தர் கிங் தன்னை காந்தியோடு கரைத்துக் கொண்டார். அதுல மார்ட்டின் லூத்தர் கிங்கோட வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் நாட் எ க்வெஸ்சன் ஆஃப் சாய்ஸ் பிட்வீன் வயலன்ஸ் அண்ட் நான் வயலன்ஸ். இட் இஸ் நான் வயலன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ். வன்முறையா அகிம்சையா என்பதல்ல பிரச்சனை, அகிம்சையா அல்லது அழிவா என்பது கேள்வி. இது மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னது. ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் ஹிந்து 50 இயர்ஸ் ஒரு பகுதி வரும், அதில் ஒரு செய்தி வந்தது. 61 நடக்கிற காமன்வெல்த் கான்ஃபரன்ஸை, பிரைம் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸை, ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ், அதை குயின் எலிசபெத் தொடங்கி வைக்கிறார். அந்த தொடக்கத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், இப்பொழுது நமக்கு வேண்டியது வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர். காந்தி சொன்னது தான் இன்னைக்கு தேவைன்னு 61 குயின் எலிசபெத் சொன்னாங்க. இன்று வரையிலே அதுதான் நிலை. எல்லோரும் பெரிய அறிவுஜீவிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாம் மகாத்மாவை பற்றி சொல்லாமல் இருந்தா பரவாயில்ல. கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், பெரிய எழுத்தாளர்கள் சொல்லிக்கிறவங்களாம் காந்தி பிற்போக்குவாதி. அவர் பேர்ல சொல்ற சார்ஜ், அவர் வர்ணாசிரமத்தை ஆதரிச்சார். அவர் ஒரு சனாதன மூடநம்பிக்கையுடைய ஹிந்து. சமயத்தை அரசியலே புகுத்தி குழப்படி செய்தார். பிற்போக்குவாதி இவ்வளவு கொஞ்சம். இவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கிறது, பிரபஞ்சனும் ஒரு எழுத்தாளர். அவன் காந்திய கண்ணாமான்னு பேசலாம், ஆனால் ஒருத்தம் கூட விவாதத்துக்கு வரமாட்டான், டிபேட்டுக்கு வரமாட்டான். அவன் டிபேட்டுக்கு வந்தானா 5 நிமிஷத்தில் காலி. இப்படியெல்லாம் சொல்லப்படுகிற இன்றைக்கு 2-3 விஷயங்களை அவங்களுக்கு சொல்லணும். காந்தி எப்படி சரியாக இருக்கிறார், இந்திய பிரிவினையை இறுதி வரையிலே காந்தி ஒத்துக்கொள்ளவில்லை. இந்தியா என்கிற ஒரு ஜியோகிராபிக்கல் பொலிட்டிக்கல் யூனிட்டை, ஒரு நிலப்பரப்பை, ஒரு அரசியல் ஒருமைப்பாட்டை இந்திய வரலாற்றில் முதல் முதலாக கொண்டு வந்தவர்கள் வெள்ளைக்காரர்கள். இது வரலாறு. அசோகன் காலத்திலோ, அக்பர் காலத்திலோ, ஷாஜகான் காலத்திலோ, யாருடைய காலத்திலும் இந்தியா முழுமையாக இல்லை. ஒரே நாடாக பொலிட்டிக்கல் என்டிட்டியாக கொண்டு வந்தான் வெள்ளக்காரர். ஆனால் அதை ஒரு தேசமாக காட்டி, அதை ஒரு தேசமாக உருவாக்கி, உணர்வு வழியாக தேசிய ஒருமைப்பாடு என்பதை உருவாக்கி கொடுத்தவர் மகாத்மா காந்தி. காந்தி மட்டும்தான் நார்த் வெஸ்டர்ன் பிராண்டியர் ப்ராவின்ஸில் இருக்கிற பலூச்சிஸ்தான்லேருந்து பக்தூனிஸ்தான்லேருந்து கன்னியாகுமரி வரையிலே ஒரே ஒரு தலைவர் தான் மகாத்மா. இந்தியாவில் இருக்கிற கடைக்கோடி மனிதர்களே இருந்து கோடீஸ்வரன் வரையிலும் அவர்களுக்கும் அவர் தலைவர். இந்த ஒருமைப்பாட்டை காந்தி கொண்டு வந்தார். அதை துண்டாடுவதற்கு 2 சக்திகள் பாடுபட்டன. ஒன்று சவர்கர் தலைமையில் இருந்த இந்து மகாசபா, இன்னொன்று முகமது அலி ஜின்னா. ஹிந்துஸ்தான் என்றும் பாகிஸ்தான் என்றும் பிரித்து பார்த்தார்கள். இறுதி வரையில் காந்தி ஒத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக ஒன்று சொல்லுவாங்க, ராஜாஜி பெரிய அறிவாளி, பாகிஸ்தானை ஏற்றுக்கொள்ள சொல்லி அவர் தான் முன்னாடியே சொன்னார். என்ன பெரிய அறிவாளி, பாகிஸ்தான் பிரிந்து உங்கள் பிரச்சனை தீர்ந்ததா, இந்து முஸ்லீம் கலவரம் ஓய்ந்ததா, பாகிஸ்தான் பிரிவினை என்ன பிரச்சனையை தீர்த்தது, புதிய புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்தது. ஒரே நாடாக இருக்க வேண்டிய இந்தியாவை இருக்கூறாக்கி நிரந்தர பகைவராக்கியது. ராஜாஜி சொன்னார், இது ஜின்னா சொன்னார், முஸ்லிம்ஸ் ஆர் ஏ செப்பரேட் நேஷன், காங்கிரஸ் இஸ் ஏ ஹிந்து ஆர்கனைசேஷன், இட் ஹஸ் நாட் ஏ செப்பரேட் கல்ச்சர். முஸ்லிம்ஸ் ஆர் ஏ செப்பரேட் நேஷன், இட்ஸ் ஏ செப்பரேட் கல்ச்சர், இட்ஸ் ஏ செப்பரேட் ஹிஸ்டரி அண்ட் ட்ரெடிஷன். அதனால் ஒன்றாக வர முடியாது. மகமதியர் தனி இனம், தனி கலாச்சாரம், நாங்கள் ஒன்றாக இருப்போம். அப்பேற்பட்ட பாரிஸ்டருக்கு ஒரு விஷயம் தெரியலையே, இஸ்லாம் ஒன்று என்று சொன்னால் இஸ்லாமிய நாடுகள் நூற்றுக்கணக்கிலே இருக்கின்றனவையே, அரேபிய மக்களை ஒன்றிணைக்க முடியாத இஸ்லாம், ஈரானியனையும் துருக்கியனையும் ஒன்றிணைக்க முடியாத இஸ்லாம், ஆப்கானிஸ்தானையும் பக்கத்தில் இருக்கவர்கள் ஒன்று சேர்க்க முடியாத இஸ்லாம், எப்படி இந்தியாவில் மட்டும் ஒன்றா இருக்கும்? காந்தி கடைசியாக ஒத்துக்கொள்ளலை, இந்த லாஜிக்கை ஒத்துக்கலை. நாங்கள் தனியாக வாழ்வோம் என்று சொன்னாரே, அவன் இறந்து கொஞ்ச நாள்ல ஈஸ்ட் பெங்கால் புரிஞ்சிருச்சே, அது என்னது பங்களாதேஷ் புரிஞ்சுது. நாங்கள் தனி இனம் என்று சொன்ன ஜின்னாவினுடைய வார்த்தை என்ன ஆயிடுச்சு? இப்பொழுது யார் சொன்னது சரி? இவ்வளவு சொன்ன பிறகும் இந்தியாவை ஒரு செக்யூலர் நாடாக காப்பாற்றியது மகாத்மா காந்தி, இட்ஸ் நாட் நேரு. நேரு அதை காப்பாற்றினார், பட் ஐடியா பிஹைண்ட் இஸ் இஸ் காந்தி. காங்கிரஸ் என்றது மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மதத்தையும் எல்லா ஜாதிகளையும் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்த ஒரு தேசிய இயக்கம் இந்தியாவில் இருந்தது என்றால் அது காங்கிரஸ் தான், வேற எதுவும் இல்லை. அதை அப்படி ஒரு இயக்கமாக மாற்றியவர் மகாத்மா. ஆக பிரிவினை கூடாது என்று மகாத்மா சொன்னது இன்றைக்கு உண்மையாயிற்று. அவரை கம்யூனிஸ்ட் என்று சொன்னார். இன்றைக்கும் அவரை கொல்லுவதற்கு சதி செய்த சவர்க்கருடைய படத்தை இந்திய பாராளுமன்றத்திலே வைத்திருக்கிறார். அவரை கொல்றதுதான் வேலையே. அந்தமான் சிறையில் போய் இருந்தார், தண்டனை கொடுத்தான். 10 ஆண்டுகள் கழித்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு, நான் இந்த அரசுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்தவர் சவர்க்கர். வந்து வெளியே உள்ளே இருந்தார், வெளியே எங்கேயும் போகக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது. 37 காங்கிரஸ் அரசாங்கம் பம்பாயிலே வந்த பிறகு அவர் மேலே இருந்த கட்டுப்பாடுகளை தகர்த்தார். அவர் ரிலீஸ் பண்ணி விட்டோம் காங்கிரஸ்கார். ஆனால் அந்தமான் சிறையிலிருந்து வெளிவந்த பின்னால் அவர் பார்த்த வேலை காங்கிரஸையும் முஸ்லீம்களையும் காந்தியையும் எதிர்ப்பது. இது ஒண்ணுதான், வெள்ளைக்காரரை எதிர்த்து அவர் போராடவில்லை. அவர் அந்தமான்ல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு வெள்ளைக்காரரை எதிர்த்து போராடவே இல்லை. அது போல ஜின்னா போராடு. எனவே இவர்கள் அவர் படத்தை கொண்டு போய் பார்லமெண்ட்டில் வச்சாங்க. காந்தியை பற்றி யாரும் பேசுறதில்லை. இப்போ யார் சொன்னது உண்மை ஆயிற்று? காந்தியினுடைய அகிம்சை என்ன ஆயிற்று? நீங்கள் அகிம்சையை கடைபிடித்திருந்தால் ஒவ்வொரு நாளும் விடிக்கிறது குண்டு வைக்கிறவன் சாஹிபா, இந்துவா, எவனாங்கிறது முக்கியம் இல்லை. வன்முறை என்று ஒன்று இருக்கிறது, தினமும் வெடிக்கிறான், ஈராக்கில் வெடிக்கிறான், வெடிக்கிறான், பாகிஸ்தானில் வெடிக்கிறான், ஓய்வில்லையே. இதற்கு முடிவு என்ன? அகிம்சை இருந்தால் கருத்து மோதல் இருக்கும், கருத்து மோதல் இருந்தால் உண்மை வெளிப்படும். ஆன் லிபர்ட்டி என்று ஜான் ஸ்டுவர்ட் மில் ஒரு கட்டுரை எழுதினார். கருத்து மோதல்களில் தான் உண்மை வெளிப்படும். கருத்து மோதல் எப்ப இருக்கணும்? ஒரு கருத்துக்கு ஆதரவாக வன்முறை வரக்கூடாது. ஒரு கருத்துக்கு ஆதரவாக வன்முறை வந்துவிட்டால் அதனுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது அதனுடைய உண்மைத்தன்மை அல்ல, அதனுடைய அதுக்கு பின்னாடி இருக்கிற வன்முறை சக்தி. ஆகவே அகிம்சைதான் உண்மையை நிலைநாட்டும். கம்யூனல் ஹார்மனி காந்தி அடிச்சுக்கிட்டார் தலை தலையா. இன்னைக்கு என்ன ஆச்சு? இந்துக்களை முஸ்லீம்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிட முடியுமா? அனுப்ப முடியுமா? நம்ம ஊருக்குள்ள இருக்கான, ஒவ்வொரு ஊர் பக்கத்து வீட்டில் இருக்கான. நீ இந்துக்கள்னு ஒன்று சொல்லிக்கல, அவன் யார் ஒன்றா இருக்கானா? மகாத்மா காந்தி அவர்கள், நீங்கள் வைத்திருக்கிற இந்த ஜாதி அமைப்புக்கு முற்றாக எதிரானவர். த காஸ்டிசம் இருக்கு பாருங்க, அது காந்தி ஒத்துக்கொள்ளாத விஷயம். முதல்ல திருடாம ஒழிப்புல தொடங்கி இந்த ஜாதியை ஒழிச்சுட்டு தான் மறுவேலைன்னு ஆரம்பித்தார். அவருடைய இறுதி காலத்தில் காலத்தில் திருமணங்களுக்கு அவரை திருமணத்திற்கு வர வைக்க வேண்டும் என்றால் ஒரு தீண்டத்தகாதவரும் மேல்ஜாதிக்காரரும் திருமணம் செய்து கொண்டால்தான் வருவார். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த தூது பாயின் ஒருத்தர் அவருடைய குடும்பத்தை சேர்த்துக்கிட்டார். அவருடைய பொண்ணு லட்சுமியை அடாப்ட் பண்ணிக்கிட்டார். நீங்கள் சில படங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு குழந்தையோட வாயில் ஒரு தின்பண்டம் கொடுத்து சாப்பிடுக்கு சாப்பிட்றது மாதிரி இருக்கும். அது அந்த லட்சுமி. அந்த லட்சுமியை ஆசிரமத்திலிருந்து ஒரு பிராமண பையன் திருமணம் பண்ணிக்கிட்டான். மகாத்மா காந்தி ஒரு செட்டியார் பனியா, ராஜபாலாச்சாரி பையனுக்கு பொண்ணு, ராஜபாலாச்சாரி பொண்ணை கட்டிக்கிட்டார். இதெல்லாம் வெளியே சொன்னாரா என்ன? அந்த திருமணத்தை நடத்தி வைக்க புரோகிதர் வர மாட்டேன்ட்டார். இது எப்படியா ஜாதி கிட்ட கல்யாணம் பண்ண முடியான்ட்டான். அதுக்கு ஒரு தீவிரமான புரோகிதர் வந்து பண்ணி வச்சார். ஒவ்வொரு செயலையும் அவர் செய்து காட்டினார். அவர் கர்மயோகி. கார்ல் மார்க்ஸை போல பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கிற நூல்களை எல்லாம் கரைத்து குடித்து விட்டு பிரிட்டனில் தான் தங்கியிருக்கிற பிரிட்டனில் இருக்கிற சமூக அமைப்பை பார்த்து அதனுடைய பொருளாதார உறவுகளை பார்த்து டாஸ் கேபிட்டல் என்ற புத்தகத்தை எழுதினார். அதை வைத்து நான் நிறைவேற்றுவதாக லெனின் சொன்னார், ட்ராட்ஸ்கி சொன்னார், மாவோ சொன்னார், கார்ல் மார்க்ஸ் ஒன்றும் இல்லை. மகாத்மா காந்தியுடைய கருத்துக்களை ஒரு புத்தகம் ரெண்டு அட்டைக்குள்ள இருக்கிற ஒரு புத்தகத்தில் நீங்கள் தேட முடியாது. அவர் தன்னுடைய தத்துவங்களை செயல்படுத்தி கொண்டே தத்துவங்களை உருவாக்கினார். ஒரு காரியத்தை செயல்படுத்தி அதில் கிடைக்கிற படிப்பினையை வைத்து தத்துவங்கள் உருவாகின. காந்தியம் என்பதை இரண்டு அட்டைகளுக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியாது. 78 வயதான மகாத்மா காந்தியினுடைய முழு வாழ்க்கையையும் நீங்கள் படிக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகளை படிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்கள் போகிற போக்கில் காந்தி அதை பண்ணாராங்க. அவர் பிர்லா மாளிகையில் இருந்தார், அவர் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்தார், படிக்கிறது. எனவே இந்த கம்யூனல் ஹார்மனி என்பது அவர் செயற்படுத்தி கொண்டு சொன்னார். அவருடைய ஆசிரமத்துக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கிறார், ஒரு தாழ்த்தப்பட்டவர் வர்றார், நான் ஆசிரமத்தில் சேர்ந்தேன். ஆசிரமத்தை உள்ளவங்களே முழுசாக ஏற்றுக்கலை, தயக்கம் இருக்கு. அவரை ஏற்றுக்கிட்டா உதவி செய்கிறவர் உதவி செய்ய மாட்டார். மகாத்மா வழக்கம் போல பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் என்ற ஒரு வார்த்தை, அந்தராத்மாவின் குரல். அதுதான் கடவுளின் கட்டளை என்று காந்தி எடுத்துக்கொண்டார். 1915 அல்லது 1916 கடவுள் விட்ட வழி சேர்த்துக்கிட்டார். இவங்க ஆசிரமம் வச்சுருக்க இடத்துக்கு பக்கத்தில் தண்ணி எடுக்க முடியல, பணம் கொடுக்கறது நின்று போச்சு. அடுத்த நாளைக்கு பணம் இல்லை ஆசிரம செலவு. கடவுள் வழிகாட்டுவாங்க உட்காந்துட்டார். ஒரு ஆள் வந்தார், அடுத்த நாள் காலையில் காரில் வந்தார், பணம் கொடுத்தார், ஆசிரமத்தை நடத்துக்கிட்டு போகிறார். இது யாரும் எதிர்பார்க்கல, இது அதிசயமாக நடந்ததுங்கிறதுக்கு சொன்னவர்கள். இதை எடுத்துக்கொண்டால் என்ன துன்பம் வரும் என்று தெரிந்து தீண்டாமையை ஒழிச்சவர். எனவே அன்டச்சபிலிட்டியை எதிர்த்து இன்றைக்கு தீண்டாமை, உண்மையாகவே தீண்டாமை பெருமளவு ஒழிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் மகாத்மா, வேறு யாரும் அல்ல. மேல்ஜாதி இந்துக்களை குற்ற உணர்வுடையவர்களாக மாற்றி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நாம் துன்பம் செய்து விட்டோம் என்று உணர வைத்த பெருமை மகாத்மா. நம்ம ஊரில் டிவி சடோபாச்சாரியார்னு பெரிய வக்கீல், நான் ரொம்ப இருந்தேன். அவர் தான் தின்னத்தகாதவர்களை வீட்டு வச்சு சோறு போட்டார். அதனால் அவர் ரெண்டு பொண்ணுகளுக்கு கல்யாணமே ஆகல, கல்யாணம் ஆகாமே போயிடுச்சு. இப்படி ஐயரும் ஐயங்காரும் முதலியாரும் சைவ வேளாளர் பிள்ளைகளும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தொண்டு செய்தார்கள். செய்ய வச்ச மேஜிக் யாருது? இந்த வரலாறுகளை நான் ஒரு ஓடிட்டு காட்டுவதற்காக இன்றைக்கு இருக்கிற உங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது மகாத்மா அவருடைய கொள்கைகள். அவை தே ஆர் நாட் ஸ்டாட்டிக், அது தேங்கி போன குட்டை அல்ல. மகாத்மாவின் தத்துவம் என்பது ஒரு நீரூற்று, உயிர் துடிப்புள்ள தத்துவம். அதை நீங்கள் பயின்று உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப, அன்றன்றைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப காந்தியத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். There is no hard and fast rule for human life. சூரனை யாருக்கும் கிடையாது. காந்தி நான் சொல்லிவிட்டேன் அதுதான் என்று சொல்லவில்லை. நான் அதிமனிதன் அல்ல, எனக்கு அதிமனித சக்திகள் இல்லை, நான் உங்களைப் போல சாதாரணமானவன் என்று திரும்ப திரும்ப சொன்னான். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்குள்ள இளைஞர்கள் முழுமையாக, அதுவும் பெண்கள், அவங்களுக்கும் சொல்லணும், இந்தியாவின் முதல் பெண்ணியவாதி மகாத்மா. இன்னைக்கு பேசுகிற பெண்ணியம்னா இதெல்லாம் உருப்படாத வேலை. நாங்கள் பெண்களுக்கு சொல்லணும், எல்லா வணிக நிறுவனங்களிலும் பெண்கள் வேலை பார்க்கிறார்கள். உங்கள் டிவியில் வர்ற காம்பியர் பூரா பெண்கள், கவர்ச்சியாக உடையணிந்த பெண்கள். பெண்களை வணிக நிறுவனங்களும் விளம்பர நிறுவனங்களும் அவர்களை பயன்படுத்திக் கொள்கின்றன, அவருடைய பெண்மையை பயன்படுத்துகின்றன. இது பெண் அடிமைத்தனம், இது பெண்ணியம் அல்ல. உலக அழகி போட்டி என்று வச்சிருக்கிறான, உலக அழகன் போட்டின்னு வைக்கிறது, ஏன் வைக்கல? தே எக்ஸ்ப்ளாய்ட் செக்ஸ், மனிதனுடைய பாலியல் வக்கரங்களை பயன்படுத்தி வணிகங்களை வணிகத்தை வளர்க்கிறார்கள். இது பெண் அடிமைத்தனம். பாரதி சொன்ன புதுமை பெண் அல்ல. மகாத்மா காந்தி கண்ட பெரிய பெண் கஸ்தூரிபா காந்தி. கஸ்தூரிபா காந்தி தான் பெண்மைக்கு அடையாளம். மீரா பெண்ணு ஒரு அம்மா வெள்ளக்காரி, அவர் நேவல் அட்மிரலுடைய பொண்ணு கூட. காந்தி கூடவே வந்து மீரா பெண்ணு பேர் வச்சுட்டு பொண்ணு மாதிரியா இருந்தார். அவரோடு இருந்து பணிபுரிந்த அத்தனை பேரும் பெண்கள். பெண்களுக்கு முதலிலேயே மரியாதை கொடுத்தவர் மகாத்மா. இந்தியாவுக்கு மகாத்மா அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் காங்கிரஸ் மேடைகளில் பெண்கள் வருவதில்லை. எந்த காங்கிரஸ் தலைவனுடைய பொண்டாட்டியும் வந்ததில்லை. ஒரே ஒரு பெண்ணு தான் வந்தார். அவ கூட இந்து பெண் அல்ல. அவங்க வெஸ்டர்ன் எஜுகேட்டட் மேடம் காம் பார்சியல் அந்த மாதிரி பாரிஸில் இருந்தாங்க. பெண்கள் அரசியலுக்கு வந்தது காந்தியார், பெண்கள் ஜெயிலுக்கு போனது காந்தியார். அவர்களை கௌரவப்படுத்தினார். எந்த வாழ்க்கையின் எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு முன்னோடியாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறவர் அண்ணல் மகாத்மா. அந்த வழிகாட்டுதலை தொடர்ந்து நடத்துவதற்காக, மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நடத்தப்படுவது இந்த காந்தி இயக்கம். இப்போ கூட்டம் வரல, பத்து பேர் இருக்கிறாங்கன்னு நான் குறைஞ்சி சொல்றேன். ஒவ்வொருவரும் இன்னும் 100 பேரை அடுத்த கூட்டத்துக்கு கொண்டு வரணும். இது விளையாட்டு அல்ல, இட்ஸ் எ சீரியஸ் அஃபேர். நீ கரண்ட் கிடையாது. இறுதியாக ஒரு வார்த்தை, ஊழல ஒழிக்கிறேன்னு இப்போ சத்தம் போடுறமே, இந்த ஊழல் உங்களிடமும் என்னிடமும் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை முறையிலே இருக்கிறது. டிவியை தொடங்க கொடி சொன்னாக வேண்டுமா? ஏன் ஆகணும்? எவனாவது கேட்டானா? மகாத்மா சொன்னார், நாகரிகம் என்பது ஆசைகளை பூர்த்தி செய்வதிலே இல்லை, தேவைகளை கட்டுப்படுத்துவதில் இருக்கிறது. சிவிலைசேஷன் கன்சிஸ்ட் நாட் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் வாண்ட்ஸ் பட் இன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் வாண்ட்ஸ். இன்றைக்கு நேர்மாறாக தலைகீழாக இந்தியா வல்லரசாக இருக்க வேண்டும். வல்லரசாக யாரை அடிக்க? நீங்கள் வல்லரசாக இருங்கள். இந்த இயக்கம் நான் பாதமுத்தாண்ணாகிட்ட தொலைபேசியில் சொன்னேன். அவர் இந்த தேர்தல் சமயத்தில் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ண ஊர் ஊராக போனார், தமிழ்நாடு முழுக்க போனார். அவரோடு பேசும்போது சொன்னார், சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, யார் நல்லவர் சார்னு கேட்டார். மக்கள் கேட்டாங்க, அதைத்தான் நானும் கேட்குறேன். நிற்கிறவனா தப்பான ஆளாக இருந்தால் யாருக்கு ஓட்டு போடுவான்? ஏன்னா காந்திங்கிறது என்ன பஜனை மடமா? நோ, காந்தி ஒரு அரசியல்வாதி, முழுக்க முழுக்க அரசியல்வாதி. அரசியலை தூய்மைப்படுத்த வந்தமா? ஏன் காந்தியத்தை ஏன் அரசியல் ஆக்கலை? காந்தியை மையமாக வைத்து ஏன் ஒரு இயக்கத்தை மக்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தவில்லை? அது நம்ம தப்பு. இவை இளைஞர்களாகிய நீங்கள் காந்தியை கொடுத்து தத்துவத்தை மையமாக வைத்து புதிய அரசியல் இயக்கத்தை நீங்கள் உருவாக்குங்கள். பாதமுத்து அண்ணாவை போன்ற சிந்தனையாளர்கள், காந்தியவாதிகள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். நீங்கள் செயல்பட வேண்டும். காந்தியை படிச்சுட்டு வீட்டில் தூங்கப்படாது. காந்தியை படித்த பின்னால் நீங்கள் செயல்பட வேண்டும். ஒரு புதிய காந்திய இயக்கத்தை, அரசியல் இயக்கத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். மக்கள் மத்தியிலே நல்லவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அரசியலை புனிதப்படுத்துங்கள், வாழ்க்கையை மேன்மைப்படுத்துங்கள். இதை இந்த நோக்கத்திற்காகத்தான் காந்திய இயக்கம் பாடுபடுகிறது. இது இன்னும் பெருக வேண்டும், இன்னும் இளைஞர்கள் வர வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லா உதவிகளையும் செய்ய தயார். எங்கள் அழைப்பை ஏற்று தன்னுடைய உடல்நிலையை பொருட்படுத்தாமல் இங்கு வந்து உரையாற்ற இருக்கிற பாதமுத்து அண்ணா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். அவர் நிறைய செயல்படுறோம், அதை அவர்த்தி சொல்கிறதுக்கு இன்னும் நேரம் என்னால் சொல்ல முடியல. எத்தனையோ இயக்கங்களை, மது ஒழிப்பு இயக்கம், ஊழல் ஒழிப்பு, தெளிந்த சிந்தனையாளர். அவர் பேசுறது சாதாரணமாக இருக்கிறது போல தோணும், நீங்கள் ஆழ்ந்து அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய நூல்கள் சில விற்பனைக்கு இருக்கின்றன, அவற்றை வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த முறை இந்த கூட்டம் நடக்கிற பொழுது இன்னும் நிறைய நூல்களை நாங்கள் விற்பனைக்கு கொடுப்போம். மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். என்னால் இன்றைக்கி பேச முடியுமா வர முடியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால் கோபாலன் அவர்களை இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு கடைசி நேரத்தில் கேட்டுக்கொண்டோம், மனமோந்து ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை கூறி அப்படியே தலைமையுடைய ஆற்றுமாறு கேட்டுக்கொண்டார்.